युधामन्यस्य विक्रांतः उत्तमौजस्य वीर्यवान। युधामन्युन ஒரு மகாத்மா, அவர் உத்தமௌஜாவினுடைய சகோதரர். யுதாமன்யு உத்தமௌஜாசுன்னு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள், ரெண்டு பேரும் பின்னால கொல்லப்பட்ட. யுதாமன்யஸ்ய விக்ராந்தா உத்தமௌஜாஸ்ய வீரியவான். அதுக்கு மேல சௌபத்ரஹா, சுபத்ரையனுடைய பொண்ணு, இது பையன் அபிமன்யுன்னு பேரு. இந்த இவ இந்த அபிமன்யுவை பத்தி தான் நம்ம பார்த்தோம். பத்மவியூகத்துல உள்ள போந்துவிட்டு அதுக்கெல்லாம் திம்மி வர வர முடியாம எல்லோரும் சேர்ந்து தர்மம் அடிச்சு கொடுத்து கொண்டு விட்டா சர்வாள். யுத்தத்துல சாதாரணமாக இல்ல, அத்தனை ராஜாக்களும் கர்ணனை உட்பட சேர்ந்து அந்த ஒரு பையனை ஜெயிக்க முடியல இத்தனை பேராலையும். கடைசியில என்னாச்சு, எல்லாரும் சேர்ந்து கொண்டு விட்டா. கர்ணன் வந்து கடைசியில அந்த தேர் கீழ் மாட்டின்னு, நீ பண்றது தர்மமானு கேட்டான் அர்ஜுனனை. நான் தேரை எடுத்துட்டு இருக்கேன், யுத்தத்துக்கு சன்னாகமா இல்ல, ரெடியா இல்ல, இப்ப போய் அம்ப போடுறியா, நீ பண்றது தர்மமானு கேட்டான். அர்ஜுனனுக்கு பதில் சொல்ல தெரியல, பகவான் அப்புறம் பதில் சொல்ற. எல்லாரும் சேர்ந்துக்கு அபிமன்ய கொன்னிட அது தர்மமானு கேட்டார். என்ன பண்றது, விவகாரம் முழுக்க நாம் தர்மமோ அதர்மமோ எதை பண்ணினாலும் அதுக்கு விளைவு ஒரு நாள் அனுபவிச்சுத்தான் ஆகணும். பலமத உபபத்தே, எல்லோருக்கும் நல்லதோ கெட்டதோ கர்ம பலத்தை கொடுப்பதற்காக நான் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அங்கே பதில் சொன்னார். இப்படி மகாபாரதத்துல கதை மட்டும் நினைக்கப்படாது, அந்த கதையில நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் தர்மம் உண்டு, அதை சொல்றதுக்காகத்தான் பகவத்கீதை. அதனால திரௌ சௌபத்ரஹா, சுபதேனுடைய செல்வம். பிறகு திரௌபதேயாச்ச, திரௌபதேயாள், திரௌபதிக்கு பஞ்ச பாண்டவாழ் இடத்துல பிறந்தவா. பிரதமம் பிரதிவிந்தியஸ்தோ ஸ்ருதசேனஸ்ததாபரஹ ஸ்ருதகீர்த்தி ததானீகஹ ஸ்ருதகர்மாது பஞ்சமஹா அப்படின்னு அஞ்சு பேர். தர்மபுத்திரக்கும் திரௌபதிக்கும் பிறந்தவர் பிரதிவிந்தியர், பீமனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்தவன் ஸ்ருதசேனன், அர்ஜுனனுக்கு பிறந்தவன் ஸ்ருதகீர்த்தி, நகுலனுக்கு பிறந்தவர் சதானீகன், சகதேவனுக்கு பிறந்தவன் ஸ்ருதகர்மா, இப்படின்னு அஞ்சு பேர். இந்த அஞ்சு பேரும் உப பாண்டவாள்னு பேரு. திரௌபதியினுடைய குழந்தைகள் எல்லோரும் யுத்தம் பண்ணினா, கடைசியில அவ யாரும் மரணத்தை அடையல. துரியோதனனும் கீழே விழுந்துவிட்டான். 18வது நாள் சாயங்காலம் சீமன் தொடையிலேயே அடிச்சு கீழே தள்ளிவிட்டான். அஸ்வத்தாமா இங்க இருந்து வரார். துரியோசன கேட்கிறார், நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, நானே விழுந்து பிராண விட்டேன், 100 அண்ணன் தம்பிகள்ல 100 பேரும் போயிட்டான், ஒத்தரும் இல்ல, ஆனா 100 பேரையும் ஒரு பீமன் தான் கொன்னான். அதை பார்க்கணும், அந்த கதையை இப்படி யாராவது எழுத முடியுமா? எந்த பிரபஞ்சத்துல எங்கேயாவது இப்படி ஒரு கதையை தயார் பண்ண முடியுமா? அஞ்சு குழந்தை, அஞ்சு பாண்டவாள், அங்கே 100 பேர், அத்தனை பேரையும் 100 பேரையும் ஒரே பீமன் தான் கொன்னான் சார். மீதி பேர்லாம் யுத்தம் பண்ணினா, மற்ற ராஜாக்களை கொண்டார். கௌரவால 100 பேரும் கொல்லுவேன்னு பிரதிஜை பண்ணினா 100 பேரையும் துரியோசன உட்பட கொண்டான் பீமசேனன். இப்படி ஆயிடுது. என்ன வேணும்னா, குருபுத்திரன் அஸ்வத்தாமா அப்ப அவர் சொல்றார், எனக்கு என்ன வேணும், பஞ்ச பாண்டவாள் போகணும், அவ்வளவுதான். பிராணன் போறப்போ அந்த குரோதம் விரோதம் இருந்தது. நான் சம்பாதிச்சுட்டு வரேன் போறார் அசோத்தமா. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இத்தான விஷயங்களும் தெரியும், யார் யார் மனசுல என்னென்ன எண்ணம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். எப்பவும் சாயங்காலம் வர்றப்ப ஆனந்தமா வீட்டுல இருக்கிறவ, அன்னைக்கு சாயங்காலம் 5:30 சீக்கிரமா சத்யாவதனம் பண்ணுங்கிறார். எல்லாரும் பண்ணியாச்சு. ஈவினிங் வாக்கு, இது யுத்தம் நடந்து 18 நாள் யுத்தம், உடம்பு முழுக்க ரத்த களரியா இருக்கு, ஈவினிங் வாக்கு போவோங்கிறார். கிருஷ்ண பரமாத்மா சொன்னா, நோன்னு சொல்ற தைரியம் யாருக்கும் கிடையாது, ஏன்னா எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்றதுனால்தான் அவருக்கு கிருஷ்ணன்னு பேர். போற இவ போயிட்டு 7:30 திரும்பி வர, வர காலத்துல இவ எத்தனை பேர் போயிருக்கா, பஞ்ச பாண்டவாள், திரௌபதி, கிருஷ்ணன், சாத்யகி, இத்தனை பேரும் அழிச்சுன்னு போறார். அவர் போயிட்டு வர, இங்க 7 மணிக்கு உடம்பு சரியா இல்லாம 5 குழந்தைகளும் படுத்துட்டு இருக்கா. இந்த குழந்தைகள் படுத்துட்டு இருக்கிறத இவர் அஸ்வத்தாமா இருட்டுல வந்து பாக்குறார். என்ன நினைச்சுட்டு இருக்கார், பாண்டவாள் தான் படுத்துட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிருந்த. வாழை எடுத்து வீசி அஞ்சு பேர் தலையும் தனியா பண்ணிட்டான். அது எல்லாம் முடி போட்டான் சிக்கைகளை கொண்டு வந்து துரியோதன் முன்னால வச்சான். துரியோதன் பார்த்த மகாபாபி இப்படி பண்ணிவிட்டியேங்கிறார் துரியோதன். என்ன எங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம பண்ணிவிட்ட நீ? இது பாண்டவாள் இல்ல உப பாண்டவாள், அவ அப்பா மாதிரியே காணப்படுறா, அத்தனை பேரையும் கொண்டுபிட்டியே. அடுத்ததாக எங்க குழந்தைகள் தான் இல்லை, இவாளாவது நமக்கு அவருத கர்மா பண்ணுவாள்னு அவளும் பண்ண விடாம பண்ணிவிட்டியே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். சரி, அந்த தலைகளை அங்கே போட்டு பின்தெரிஞ்சு பார்த்தா அதுக்குள்ள அந்த காரியம் முடிஞ்சதுமே இப்பதான் திரும்பி வந்துவிட்ட. வந்து பார்க்கிறார், பார்த்ததுமே பாண்டவாள்னா நிச்சேஷ்டித்தாள் ஆகிட்டா. இவ்வளவு யுத்தம் பண்ணினோம், அந்த யுத்தத்தில் பண்ணி ஜெயிச்சதான ஒரு சந்தோஷம் நமக்கு இல்லாம போயிடுச்சு. அஞ்சு குழந்தைகளும் ஒரே நேரம் போயிட்டா என்ன அர்த்தம்? திரௌபதி கதறிண்ட இருக்க. அடுத்த க்ஷணம் அர்ஜுனன், இந்த காரியம் யார் பண்ணானோ அவனை உயிரோட நான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சபதம் பண்ணி கிளம்புறான் பகவான். பார்த்தார், எதையும் பண்றதுக்கு முன்னால என்ன நினைக்காம சபதம் பண்றதுதான் பாண்டவாளுக்கு வழக்கம். எப்போ பகவானை நினைக்க வேண்டாமோ அனுஷ்டனம் சகாயம் பண்ணிட்டு இருக்கேன். பின்னால போற அவரோட போகும்பொழுது அஸ்வத்தாமான்னு தெரிஞ்சு போயிடு. போட்டதுமே அஸ்வத்தாமா பின்னால போடுறார். ஒரு அஸ்திரம் போட்டும் பிரயோஜனம் இல்ல, பிரம்மாஸ்திரம் போடுறான். அவனும் பிரம்மாஸ்திரத்தை போட்ட கடைசியில் அந்த ரெண்டும் முட்டின்றுடுது. வசிஷ்டர் தான் வந்தார், வந்து ரெண்டு பிரம்மாஸ்திரங்களையும் எடுத்து தான் சாப்பிட்டார். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க, ரெண்டு பிரம்மாஸ்திரம் சாப்பிட்டார். சாப்பிட்டு அதுக்கு பிறகு அஸ்வத்தாமா கையின் கடமா பிடிச்சுட்டார். பிடிச்சிட்டு வந்து தேர் தட்டில் கட்டிட்டு கட்டிவிட்டு திரௌபதிக்கு முன்னால கொடுத்து நிறுத்துறான். வாழை வீசினா, வீசி தர்ம அஸ்வத்தாமனுடைய தலையை எடுக்கணும்னு பார்க்கறான். கிருஷ்ண பரமாத்மா நிறுத்தாதே வீசுங்கிறார், கொன்னுபடு அப்படிங்கிறார். அப்பப்பா திரௌபதி வந்து கொல்லாதே என்ன, ஏன்னா புத்திர சோகத்தோட நான் கஷ்டப்படுறேன். அதே மாதிரி அவருக்கு ஒரே பையன், யார? அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா தன்னுடைய பையன் போயிட்டானே அப்படின்னு திருப்பி கஷ்டப்படப்படா. ஆகையால் நிச்சயமாக வேண்டாம், இந்த காரியத்தை பண்ண வேண்டாம்னு சொல்லும் பொழுது பிறகு அந்த அஸ்வத்தாமாவை என்ன பண்றது அப்படின்னு, அவர் தலையில இருக்கக்கூடியதான மணி, அந்த மணியை பிடுங்கி அவருக்கு மொட்டை அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருங்கோ அப்படின்னு சொல்ற. கிருஷ்ண பரமாத்மா ஒரு க்ஷத்ரியனுக்கு இது மரணத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருந்தார். போனதுமே இப்படின்னு சொன்னதுமே போச்சு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். அப்படி அந்த திரௌபதியால் கொல்லப்பட்டார். இப்படி பதினேழு ராஜாக்களை நான் சொன்னேன். இந்த பதினேழு ராஜாக்கள்ல முதல் முதல்ல எல்லாரத்தை விட ரொம்ப வசத்தியா சொன்னவன் இவாள்கிட்ட, அத்ரசூரா மகேஷ்வாசாக பீமார்ஜுன சமாயுதி, பீமனுக்கும் அர்ஜுனுக்கும் சமானமானவாள்னு சொல்லத்துல யார சொல்லணும் முதல்ல? தர்மபுத்திராதிகளை சொல்ல வேண்டாமா? அவளை சொல்லல, பீமனும் அர்ஜுனையும் சொல்லல, பீமார்ஜுன சமாயுதின்னு சொல்லிவிட்டு யுயுதானனைத்தான் சொல்லிட்டு இருக்க. இந்த சாத்தியக்கிய சாத்தியக்கின்னு பேர் சொல்லாம யுயுதானன் சொல்றதுல ஒரு விசேஷம் உண்டு. இந்த சந்தனு மகாராஜானுடைய சின்ன தம்பி, தம்பியா இருக்கிறவன் பாகலீகன்னு பேர். அந்த பாகலீகனுக்கு பையன் சோமதத்தன்னு பேர். அந்த சோமதத்தனுடைய பையன் பூரிஸ்ரவஸ். இந்த பூரிஸ்ரவஸுங்கிறவர் இந்த சாத்தியக்கியால கொல்லப்பட்டார். இந்த பாரத யுத்தத்தில் இந்த சாத்தியக்கியானவர் சினிங்கிற ஒரு ராஜாவனுடைய பேரன் அர்ஜுனனிட்ட வாசித்தார். இந்த சினிங்கிற ராஜா இருக்க பார்த்தல, இந்த சினிய சோமதத்தர் யுத்தத்தில் தோக்கடிச்சு விட்டார். சோமதத்தன் யாரு? சந்தனனுடைய தம்பியான பாக்லீகனுடைய பையன் சோமதத்தன் பேர். அந்த சோமதத்தனுக்கும் சினிக்கும் யுத்தம் நடந்தது. யுத்தத்தில் சினியானவர் சோமதத்தனால் தோக்கடிக்கப்பட்டார். என்ன பண்ணினார் தெரியுமோ? நான் அந்த சினிய யுத்தத்தில் கொண்டுபிட்டு அவரை காலால எட்டி உதச்சார். இது கண்டதுமே ரொம்ப கோபம் வந்துடுச்சு அங்கே இருக்கிறவாடு. இதை சொன்னதுமே அவர் என்ன பண்ணினார்? யுத்தத்தில் தோக்கிறது இல்லாமல் நான் மயக்கமாக இருக்கிற காலத்தில் என் தலையில் காலால் உதச்சாவ அவனை விட்டேனா பாருன்னு பரமேஸ்வர இடத்துல தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணி அதற்கு பிறகு அந்த இதே மாதிரியே நான் அடைஞ்சாகணும், இதுக்கு பிரதீகாரம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த அவருடைய பெண்ணை தேவகிக்காக, வசுதேவருக்காக அந்த பெண்ணை தேவகிய வசுதேவருக்காக யுத்தம் பண்ணி தயார் பண்ணி கொடுத்தார். அதோட அந்த கதை ஆயிடுச்சு. அவர் ஜெயிக்கவே இல்லை, அவருடைய பேரன் சாத்யகி. இந்த சாத்யகிய எப்படியாவது நம்ம தாத்தாவுக்கு பண்ணியிருந்தார் பிரதீகாரம் பண்ணணுங்கிற அபிப்பிராயத்துல என்ன பண்ணினார், இந்த பூரிஸ்ரவசுங்கிறார், அவர் சோமதத்தனுடைய பிள்ளை. முன்னாந்து சொன்ன பாகலீக்கன், பாகலீக்கன் பையன் சோமதத்தன், சோமதத்தனுடைய பையன் இவர். இவர் என்ன பண்ணினார், சாத்யகிய எப்படியாவது, ஏன்னா தன்னுடைய தாத்தா இப்படி பண்ணினாரோ இல்லையோ, ஆகையால் நாமும் பண்ணணும் அவன அப்படின்னு சாத்யகிய யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ணினார். அந்த ஒரு நாள் சாத்யகியானவன் காலம் இருந்து சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் பண்ணி ரொம்ப வீக் ஆயிட்டான். அந்த சமத்துல சந்தர்ப்பத்துல பூரிஸ்ரவசை எதிர்க்க போறார், போய் சாத்யகியோட சண்டை போடுறார். சாத்யகி உடம்புல சக்தி இல்லாம தோத்து போயிட்டான். தோத்து போறதே மயக்கமாக விழுந்த காலத்துல சாத்யகிய தலையில உதச்சான், எட்டி உதச்சான். உதச்ச பிறகு அவர் கையில எடுத்து அவரை கொல்றதுக்காக வாழ வீசினான். ஆனா எங்கிருந்தோ ஒரு மூலையில அர்ஜுனன் இந்த விஷயத்தை பார்த்தார், அங்கிருந்து அம்பு விட்டார் சார். அந்த கையும் அந்த கத்தியும் ரெண்டு கட்டாய் கீழே விழுந்தது. எங்கேயோ பார்த்திருக்கான், எங்கேயோ ஒரு செகண்ட், அவ்வளவுதான். சாத்யகியே பூரிஸ்ரவஸ் கொல்றாருங்கிறத பார்த்த அர்ஜுனன் போட்ட அம்பு அந்த கத்தி கீழே விடாம அந்த கத்தி பிடிச்சிட்டு இருக்கக்கூடியதான கையோடு அறந்து கீழே விழுந்தா போல அர்ஜுனன் போட்டான். இது தர்ம யுத்தம் இல்லை, நீ பண்றது தப்பான காரியம் அப்படின்னு அங்கேயே தபசுக்கு உட்கார்ந்து விட்டார். பார்க்கணும், பழைய நாள்ல இவ்வளவுதான் க்ஷத்ரியாளா இருந்தாலும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, தப்பான காரியம் நீ பண்ணினாய், ஆகையால் இதுக்கு வேற பிரதீகாரம் கிடையாது அப்படின்னு நான் பரமேஸ்வரனை தான் தியானம் பண்றேன்னு யுத்த காலத்துல அங்கேயே உட்கார்ந்துன்னு தபஸ் பண்ண தொடங்கினார். அப்ப சாத்யகியானவன் கொஞ்ச நேரம் ஆனது முழிச்சுண்டான், இவர் தானே நம்மளை கொல்ல வந்தார் நினைச்சுண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிற கத்திய தலைய கத்தியால வெட்டினா இந்த சாத்யகி. இது பாரத யுத்தத்துல தர்மமும் அதர்மமும் நம்ம அங்கங்க பார்த்து கொண்டிருக்கான, எது தர்மம் எது அதர்மம்னு நமக்கு தெரியாது. அதுக்கு மேல சொன்ன தர்மா தர்மமுலும் அவருக்கு தான் தெரியும் பரமாத்மா. அப்படிப்பட்டதான அந்த சாத்யகி 18 நாட்கள்ல எத்தனை ராஜாக்கள் மாண்டாலும் மாளாத நாசமாகாம பிராணரை விடாம இருந்த ஒரு ராஜா அவங்க தான். யுத்தமான பிறகு 36 வருஷங்கள் அவன் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணின. அதற்கு பிறகு இந்த பூமேர்பால அவதாராய, பகவானுடைய அவதார ரகசியம் என்னன்னு கேட்டார் பாகவதத்துல. பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் நான் அவதாரம் பண்ணினேங்கிறான் கிருஷ்ணன். சரின்னார், என்ன பண்றதுன்னு அமீதி பேர் எல்லாம் போயிட்டா சார், எது வம்சத்துல இருக்கிற ராஜாக்கள் மட்டும் இருக்கா, அவளையும் போக்கணுமே, பூமியினுடைய பாரம் எல்லாம் போகணுமே, பூமி திருப்த ரிதங்க அப்படின்னு கொழுத்ததான ராஜாக்கள்லாம் இருக்கா, இவ சாகணுங்கிறதுக்காகவே பவான் என்ன பண்ணினார். ஒரு நாளைக்கு எல்லோருக்கும் ஒரு மனசுல எண்ணம் தோணி சமுத்திரக்கரையில போய் எல்லாரும் கொண்டாடுவோம்னு ஆரம்பிச்சா. அங்கே மதிராபானம் பண்ணின, ஒத்தர் ஒருத்தர் அங்க இருக்கக்கூடியதான தர்பங்கள்னாலே எடுத்து அடிச்சுட்டக்கா. கடைசியில அந்த யுத்தத்துலதான் அவளாலேயே கொல்லப்பட்டார் சாத்யகி, தன் ஜனங்கள்னாலேயே சாத்யகி கொல்லப்பட்டார். இப்படி சாத்யகியினுடைய யுத்தத்தை அவரை கொல்றதுக்கு வேற யாரும் கிடையாது, ஏன்னா அர்ஜுனனுக்கு சமானமாக யுத்தம் பண்றவன். அத்தனை விவகாரமும் துரோணாச்சாரியத்தை கத்துண்டு அமிதமான ஒரு தபஸ் பண்ணி அத்தனை தேவதைகளையும் ஸ்தோத்திரம் பண்ணி அதற்கு மேல கர்ணனுக்கும் அவ்வளவு தெரியும், ஏன்னா கர்ணன் பரசுராமிட்ட வாசித்தவர். ஆனா அந்த கர்ணனை விட அதிகமாக ஒரு பிராக்டிஸ் ஞாபகம் வச்சுக்கணும், ஆச்சாரியா பாதமாதத்தே, உங்க குருட்ட இருந்து நீங்க 1/4 தான் கத்துக்கிறீங்க, பாதம் சிஷ்யஸ்வமேதயா, இன்னொரு 1/4 நீங்க மறுபடியும் மறுபடியும் அதுல கிருஷி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். பாதம் சப்ரம்மச்சாரித்யா, சொசைட்டில இதே போல இருக்கக்கூடியதான படிச்சவாழ பழகி பை எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு 1/4 தெரிஞ்சுக்கிறேன். பாதம் காலக்கிரமேணச்ச, தானா கொஞ்ச நாள் ஆனா தானா வளர்றது அது. அப்படி இருக்கும் பொழுது ஸ்வயம் கிருஷி அர்ஜுனனுக்கு இருந்தது, ஆனா அந்த கிருஷி கர்ணனுக்கு இல்ல. கர்ணனுக்கு எல்லாம் கத்துண்டான், ஆனா அதை முயற்சி பண்ணி சண்டை போடுறதுக்கு இல்ல. அப்பப்ப முயற்சி பண்ணினா யாரோ சாபம் வந்து தொலைகிறது, என்ன பண்றது, ஒரு பிராமண சாபம் வந்து கொடுத்தார், ஒரு இந்திரனுடைய சாபம் வருது. அவன் முயற்சி பண்றதுக்கே காலம் எழுந்து வில்லெடுக்கிறதுக்கே பயமா இருக்கு அவனுக்கு. ஆனா அர்ஜுனன் இதுக்கு என்றே உட்கார்ந்தார். இதே மாதிரியே ஸ்வயங்கிருஷியோட பண்ணி எல்லாத்தையும் கத்துட்டவன் ஏகலவியன். ஆனா அவரையும் அர்ஜுனனுடைய ஒரு குரு பக்தியினால அதை ஜெயிக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அப்படி விசேஷமாக அர்ஜுனுடைய ஒரு சுபாவம், அந்த அர்ஜுனன் தான் படிக்கிறது இல்லாமல் இன்னொருத்தருக்கு வித்யாதானம் பண்ணணும் அப்படின்னு சாத்யகிக்கு சொல்லி கொடுத்தார். இந்த சாத்யகி மனசுல உள்ளூர குரோதபாவம் இருக்கு, ஏன் நான் இந்த சோமதத்தரை எப்படியாவது ஹிம்சப்படுத்தி ஆகணும், அவளுடைய வம்சத்துல என்னுடைய தாத்தா பகவான ஹிம்ச பண்ணின அப்படின்னு ஒரு குரோதம் இருக்கு. குரோதம் இருக்கப்படாது, கோபம் வரலாம், கோபம் வந்தா அடுத்த க்ஷணம் கோபம் போயிடணும். ஆனா அதை மனசுலயே வச்சுருக்கள் பார்த்தா அடுத்த க்ஷணம் மறந்து பண்ணும். ஏன்னா இவன் யார் என்ன நம்ம வாழ்க்கையில் இருக்க போறது, நமக்கும் பகவானுக்கும் டைரக்ட் என்ன கனெக்ஷன், நடுவில் இவ யார, ஆகையால் யார் இடத்துலையும் கோபமோ பழைய நினைப்போ இருக்கப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அது வச்சுக்கல சாத்தியக்கு, ஆகையால் தான் மாண்டா அப்படிங்கிற தர்மம். இப்படி 17 ராஜாக்கள் பஞ்ச பாண்டவாளையும் விட்டுவிட்டு 17 ராஜாக்களை பத்தி இங்க சொல்லியிருக்கார். அத்ரசூரா மகேஷ்வாதா விராட்டராஜா மத்யராஜா திருபதஸ்ய மஹே மஹாரதஹா திருபதன் பத்தி சொல்லும். திருஷ்டகேதுஸ்தேகிதானஹ காசிராஜஸ்ய வீரியவான் காசிராஜா அம்பா அம்பிகா அம்பாலிகா அவாட்டி அப்பா புருஜித் குந்தி போஜஸ்ய குந்தினுடைய அண்ணா புருஜித் குந்தி போஜன் அப்பா சைபியஸ்ய நர புங்கவஹா சிபி வம்சத்துல வந்தவர் சைபியன் யுதா மன்யஸ்ய விக்ராந்த உத்தமௌஜஸ்ய வீரியவான் அப்படின்னு ரெண்டு பேர் அண்ணன் தம்பிகள். சௌபத்ரா அபிமன்யு திரௌபதே யாச்ச பிரதிவிந்தியன் ஸ்ருதசோமன் ஸ்ருதகீர்த்தன் சதானீகன் ஸ்ருதசேனன் அப்படின்னு அஞ்சு பேர். சர்வயேவ மகாரதாஹ எல்லோரும் மகாரதாள். ஏகோ தச சஹசிராணி யோசையே எத்து தன்வினாம் யார் ஒருவர் 10,000 பேரோட யுத்தம் பண்ணுகிறானோ சஸ்திர சாஸ்திர பிரவீணச்ச மகாரத இதி ஸ்மிருதா. சஸ்திர சாஸ்திரத்தோட பிரவீணர்களா இருக்கக்கூடியதான 10,000 பேரோட தான் ஒத்தன் யுத்தம் பண்ணி தன்னையும் சேனாதிபதியும் தேரையும் சாரதியும் தேரையும் குதிரைகளையும் காப்பாத்திட்டு திரும்பி சாயங்கால யுத்தத்துல இருந்து வந்தானேனால் அவனுக்கு மகாரதன்னு பேர். ஒருவர் 10,000 பேரோட பேருண்டு சண்டை போட்டு தானும் சாரதியும் குதிரைகளும் தேரும் ஒழுங்கா சாயந்தரம் வந்தா மகாரதன்னு பேர். அமிதான் யோதையே எஸ்து சம்பருத்தோ அதிரதத்து சஹா இப்படி 10,000 மேல இருக்கிறவாளோட சண்டை போட்டு திரும்பி வருவாரேயானால் அவருக்கு அதிரதன்னு பேர். ரதஸ்து ஏகேனயோ யோத்த தன்யூனோ அர்த்த ரதஸ்மிருதா ஒத்தரோட ஒருத்தர் டைரக்ட் கொம்பேக்ட் அதுல ஜெயிச்சுட்டு வந்தா அவனுக்கு ரதன்னு பேர். அதுலயும் ஒரு குதிரையோ ஒரு சாரதியோ கொல்லப்பட்டாரேயானால் அவருக்கு அர்த்த ரதன்னு பேர். இதெல்லாம் ஏன் சொல்ல வந்தேன்னா நாளைக்கு கௌரவாளுடைய சைன்யம் வைக்கிற காலத்துல கர்ணன அர்த்தரதன்னு கால்குலேட் பண்ணார் பீஷ்மாச்சாரியர். இவர் இப்ப மகாரதன்கிற கால்குலேஷன்ல இருக்கு. கர்ணன அர்த்தரதன்னு சொன்னார். ஏன்னா 3 அர்ஜுனோட தோத்து போயிருக்க, நீ 1 இல்ல திரௌபதி கல்யாண சந்தர்ப்பத்துல அர்ஜுனன் கர்ணனை தோக்கடிச்சார். அதே போலயே உத்தர கோக்கிரக சந்தர்ப்பத்துல அர்ஜுனனை தோக்கடிச்சார், அர்ஜுனன் கர்ணனை தோக்கடிச்சார். அதே போலயே இந்த 5 பேருக்கும் இது முதல்ல எக்ஸாமினேஷன் நடந்தது பரீட்சை பாஸ் பண்ணி அந்த இடத்துலயும் கர்ணனை தோக்கடிச்சார். ஆகையால் 3 அர்ஜுனால தோக்கடிக்கப்பட்டாயினே, ஆகையால் நீ அர்த்தரதன்னு தான் இவரை கால்குலேட் பண்ணி வச்சார். என்ன போய் அர்த்தரதன்னு நீங்க இது பண்ணினேல, ஆகையால் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் யுத்தத்துக்கு வரமாட்டேன்னா எப்படி இருக்கு பத்தியல. இப்ப விவகாரம் பீஷ்மாச்சாரியின் நிர்ணயம் முன்னாலேயே தீர்மானம் ஆயிடுது. யானை வரும் பின்ன மணி ஓச வரும் முன்ன இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் வந்தது. அதனால இப்படி எல்லாம் விவகாரங்கள். ஆகையால் ரதன் அர்த்தரதன் மகாரதன் அதிரதன் இப்படின்னு இருக்குமே ஆனால் அதுல மிலிட்டரியில பொசிஷன். அதனால மகாரதன் கிரேட் கார் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் அன்னி பெசன்ட் அம்மா. சம்பிரதாயம் தெரியாததுனால வந்தது ஞாபகம். அதனால டிரான்ஸ்லேஷனை பத்தி பார்க்க கூடாது. இதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை. சாஸ்திரங்கள் உள்ளூர பூந்து அதனுடைய லட்சணங்கள் சொன்னா தான் தெரியும். ஆகையால் இப்படி பாண்டவாளுடைய சைன்யம் துரியோசனன் பார்த்ததான வண்ணம் இன்னைக்கு பார்த்திருக்கோம். அதே போல துரியோசன் தன் சைன்யத்தை பத்தி தான் சொல்ல போறான்.